الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقة أو كما قال عليه الصلاة والسلام صدق نبينا محمد صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மஃகஃபரத்தும் உண்டாவதாக வேண்டிதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ, அவனுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்தானோ, அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, ஒரு குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு சோதனை காலமாக, சோதனையான வாழ்க்கையாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு வினா பத்திரத்திற்கு நாங்கள் எல்லாம் விடை எழுதி கொண்டிருக்கிறோம். அதற்கான முடிவு, அதற்கான பெறுபேறுகள் நாளை மறுமை நாளையில் தான் எங்களுடைய கைகளிலே இன்ஷா அல்லாஹ் கிடைக்க இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் மூன்று பிரதான கேள்விகளுக்கு பதில் தேட வேண்டி இருக்கிறது. ஒன்று, நாம் எங்கிருந்து வந்த சமுதாயம்? இரண்டு, நாம் எதற்காக இந்த பூமியிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மூன்று, நாம் செல்ல வேண்டிய எங்களுடைய இலக்கு பயணம் எங்கே? இந்த மூன்று பிரதான வினாக்களுக்கும் தனித்தனியாக சுயமாக விடைகளை தேடி பிடிப்பது என்பது பல்கலைக்கழகங்களிலோ, கல்லூரிகளிலோ, பாடசாலைகளிலோ, இன்னும் பல கல்வி நிறுவனங்களிலோ இதற்கான பாட புத்தகங்களின் மூலமாக விடைகளை தேடி பிடிக்க முடியாது. அல்லாஹினுடைய குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையாக எங்களுக்கு முன்னால் காட்சி தருகின்ற நபிகளாருடைய சுன்னாவின் மூலமாக நிச்சயமாக இதற்கான விடைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலே வாழ்ந்தவர்கள், சுவர்க்கத்துடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் நாங்கள். எனவே முதலாவது கேள்விக்கான விடை, நாம் சுவர்க்கத்திலிருந்து வந்த சமுதாயம். எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒரு முஃமீனுடைய பயணம், ஒரு இஸ்லாமிய ஏகத்துவத்தை சுமந்த ஒரு இஸ்லாமியவாதியின் பயணம் அல்லாஹுடைய உயரிய ஜன்னத்தை நோக்கியதாகத்தான் இருக்க வேண்டும். ஆகாயத்தின் உச்சியிலே ஒரு பறவை பறக்கின்றது என்றால் அதனுடைய பார்வை நிலத்தை நோக்கியதாகத்தான் இருக்கும். அதனுடைய இரையை, அதனுடைய உணவை, அதனுடைய ஆகாரத்தை தேடியதாகத்தான், அதனுடைய பார்வை கீழ்நோக்கியதாகத்தான் இருக்கும். வானத்தின் உச்சியை அடைகின்ற அளவுக்கு அந்த பறவை உயர உயர அதனுடைய பார்வையும் நிலத்தை நோக்கியதாக இருக்கும். அதனுடைய நோக்கம் அதனுடைய உணவை தேடுவதுதான். இதே போன்று மனிதன் இந்த உலகத்தில் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரிதான், எந்த ஒரு தரத்தை அவன் இந்த உலகத்தில் அனுபவித்தாலும் சரிதான், அவனுடைய பார்வை உயரிய சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். எவ்வாறு ஒரு பறவையுடைய பார்வை சிந்தனை இலக்கு அதனுடைய உணவை நோக்கியதாக இருக்கிறதோ, இதே போன்று ஒரு மனிதனுடைய பார்வையும் தூர பார்வையும் அவன் தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, கையில் நாலவற்றை சுமந்திருந்தாலும் சரி, வெறுங்கையோடு இருந்தாலும் சரிதான், அவனுடைய நோக்கு உயரிய ஜன்னத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். அந்த ஜன்னத்தை அடைவதற்கான நல்ல பல அமல்கள் செய்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மூன்றாவது கேள்விக்கான விடை, இந்த உலகத்தில் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டிய இடம் அல்லாஹின் பக்கமாக. எனவேதான் அல்லாஹுடைய குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுகிறது, யா அய்யுஹன்னாஸ், மனித சமூகமே, இத்தகூ ரப்பக்கும், உங்கள் இறைவனை எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வக்ஷோ யோமன், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நீங்கள் மரணிக்கிறீர்களோ அவ்வாறு நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நீங்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படுவீர்கள். உங்கள் இறைவனுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு நீங்கள் கேள்விகள் பல கேட்கப்படுவீர்கள். அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை தன் பெற்றோருக்கு உதவி செய்ய முடியாது, ஒரு பிள்ளைக்காக தன் பெற்றோர்கள் உதவி செய்ய முடியாது, யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாத அந்த நாளை மனிதனே நீ பயந்து கொள் என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்திலே ஒரு குறுகிய கால வாழ்க்கை வாழ்ந்ததற்கு பிறகு அல்லாஹுடைய சன்னிதானத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய எங்களுடைய யதார்த்தமான உண்மையான பயணம் கண்மூடியதற்கு பின்னால் ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சரியாக முறையாக கச்சிதமாக நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிடுகிறோம், ஆழமாக பல மணி நேரங்கள் சிந்திக்கிறோம், காலை மாலை என்று நாங்கள் சிந்திக்கிறோம், துறை சார்ந்தவர்களிடத்தில் சென்று அனுபவங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் பர்சக் உடைய வாழ்க்கை. பர்சகுடைய வாழ்க்கை என்றால் என்ன? மஹ்ஷர் மைதானத்திற்கும் உலக வாழ்வுக்கும் இடைப்பட்ட மன்னரையுடைய வாழ்க்கையைத்தான் பர்சகுடைய வாழ்க்கை என்று நாம் சொல்லுகிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னுடைய மனைவிகளிடத்திலே தங்குவார்கள். பர்சகுடைய வாழ்க்கையை நினைத்து அருகாமையில் இருக்கின்ற ஜன்னத்தில் பக்கீழுக்கு நபி அவர்கள் இரவின் கடைசி பகுதியிலே எழுந்து செல்லுவார்கள். அங்கே நல்லடக்கம் பெற்றவர்களுடைய விமோசனத்திற்காக, நரகத்துடைய வேதனை கபருடைய அதாபிலிருந்து பாதுகாப்படைவதற்காக அவர்களுக்காக நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த பர்சகுடைய வாழ்க்கையில் என்னதான் அப்படி இருக்கிறது என்று நாம் யாராவது சிந்தித்திருக்கிறோமா? உலகத்துடைய வாழ்க்கையை, நாலு விஷயங்களை சம்பாதித்துக் கொள்வதற்காக இந்த உலகத்தை நாம் சிந்திப்பதை போல பர்சகுடைய வாழ்க்கையை பற்றி எத்தனை பேர் நம்மிலே சிந்தித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலை முதல் மாலையாகி இரவிலே படுக்கைக்கு செல்லுகின்ற வரைக்கும் எங்களுடைய பார்வை, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய அனைத்து நடமாட்டங்களும் செயற்பாடும் உலகமாகத்தானே மூழ்கி இருக்கிறது. ஷைத்தானியத்தான வலையில்தானே நாங்கள் எல்லாம் மூழ்கி இருக்கிறோம். எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கின்ற அந்த பர்சகுடைய வாழ்க்கையை பற்றி, மன்னரையுடைய நிகழ்வுகளை பற்றி நாம் கொஞ்சம் மேலும் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் மதீனா வாசியுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்ளுகிறார்கள். ஜனாசா நல்லடக்கத்திலே சஹாபாக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீரென உரத்த குரலில் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் தன்னை சூழ இருந்த சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, இத்தகூ மின் அஸாபில் கபர், நரகத்துடைய அஸாபை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். அதுதான் பர்சகுடைய வாழ்க்கை. நரகத்துடைய கெடுபிடிகள், கபருடைய நெருக்கடிகள், மன்னரையுடைய அமளி துமளிகளிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் வளமைக்கு மாற்றமாக உரத்த குரலில் ஒரு தடவை அல்ல மூன்று தடவைகள் சஹாபா சமூகத்தை பார்த்து சொன்னார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதாப் தென்பட்டதன் காரணமாக கபரிலே நடைபெறுகின்ற சில வேதனைகளும் சில அமளி துமளிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களுக்கு உணரப்பட்டதனால் தான் தன் சஹாபாக்களை பார்த்து தோழர்களை பார்த்து சொன்னார்கள், என்னருமை தோழர்களே, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கபருடைய அதாபுகளை விட்டும் அதனுடைய நெருக்குதல்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் ஒரு தடவை அல்ல மூன்று தடவைகள் உரத்த குரலிலே சொல்லி இருக்கிறார்கள். அந்த பர்சகுடைய வாழ்க்கை, அந்த கபரில் மண்ணறையில் என்னதான் அப்படி இருக்கிறது, புழுக்கள் இருக்கிறது, பூச்சிகள் இருக்கிறது, விஷஜந்துக்கள் இருக்கிறது, அது ஆழமான குழி, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு மண்ணறை வாழ்க்கை. உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அந்த பக்கமாக கபராளிகளின் பக்கமாக செல்வார்களேயானால் அவர்களுடைய நீளமான அடர்ந்த தாடி நனைகின்ற வரைக்கும் தேம்பி தேம்பி அழுவார்கள். மண்ணறை வாசிகளை பார்ப்பார்கள், எங்களுக்கு முன்னால் இந்த பூமிக்கு வந்தவர்கள் எங்களை விட செழிப்பாக சந்தோஷமாக ஆனந்தமாக இந்த பூமியில் வாழ்ந்த மக்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு, இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிறார்களே, நாளை ஒரு நாள் இதே மண் குழிக்கல்லவா நானும் வரப்போகிறேன், என்னுடைய மன்னரை வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது என்று தெரியாமல் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் இரண்டு கபர்களுக்கு இடையிலே நடந்து செல்லுகிறார்கள். நடந்து சென்ற நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஹுமா யுஅஸ்பான், இரண்டு கபர்களை காட்டி சொன்னார்கள், இந்த இரண்டு கபர்களிலும் அதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த ஒரு கபராளி எதற்காக வேதனை செய்யப்படுகிறான் தெரியுமா, எம்ஷி பின் நமீமா, அவன் வாயை திறந்தாலே கோல் சொல்லி திரிவான், பொய் பேசுவான், புறம் பேசுவான், இப்படியாக கோல் சொல்லி திரிந்ததனால் இவனுடைய மன்னரை எல்லாம் வேதனையினால் நிறைந்திருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோல் சொல்லி திரிவதனால் அவனுடைய மன்னரையிலே ஏற்படுகின்ற அதாபை இந்த சமுதாயத்தினருக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இரண்டாம் கபரை பார்த்து சொன்னார்கள், இன்னஹு லா யஸ்ததிரு மின் பௌலிஹி, இவனுக்கு எதற்காக அதாபு கொடுக்கப்படுகிறது தெரியுமா, இந்த மன்னரையிலே இருக்கின்றவன் சிறுநீர் கழித்துவிட்டு நன்றாக சுத்தம் செய்யவில்லை, சிறுநீர் கழித்தான் நன்றாக முறையாக பேணுதலாக அந்த அசுத்தத்தை நஜீசை அவன் சுத்தம் செய்யவில்லை, சிறுநீர் சுத்தம் செய்யாததற்காக இவனுடைய மண்ணறையிலும் வேதனைகள் நிறைந்திருக்கிறது, நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள் என்றால், மஹ்ஷர் மைதானத்திலே கேள்விகள் பல கேட்கப்பட்டு அவனுடைய ஏடுகள் வலக்கையிலும் இடக்கையிலும் கொடுக்கப்படுவது இரண்டாவது. அதற்கு முதலாவதாக மனிதனுக்கு விமோசனமும் மனிதனுக்கு வேதனையும் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக அமைவதுதான் பர்சஹுடைய வாழ்க்கை, அதுதான் மன்னரையுடைய வாழ்க்கை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கிறது. நபி அவர்கள் ஒரு நாள் ஒரு குதிரை அல்லது கழுதையின் மீது ஏறி சவாரி செய்கிறார்கள். அதற்கு பின்னால் சில சஹாபாக்களும் பயணிக்கிறார்கள். சில கபர்கள் இருக்கின்ற இடத்தினால் நபிகள் செல்லுகின்ற அந்த குதிரை செல்லுகின்ற நேரத்தில் திடீரென அந்த குதிரை மிரள ஆரம்பித்து தன்னுடைய முதுகின் மீது இருந்த ரஹமத்துடைய நபியை கீழே வீழ்த்தி விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிருகத்தில் இருந்து கீழே விழுந்து விட்டார்கள். பின்னால் வந்த தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், என்னருமை தோழர்களே, இங்கே அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய மன்னரை வாசிகள் யார், எந்த சமூகத்தை அல்லது எந்த ஊரை சார்ந்தவர்கள்? சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய மன்னரைகள் கபர்கள் இங்கே 5 அல்லது 6 இருக்கிறது என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கபராளிகளுடைய கபர்களிலே அதாபு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்த்த என்னை ஏற்றி வந்த என்னுடைய மிருகம் மிரள ஆரம்பித்தது பயத்தினால். எனவே நரகத்துடைய கபருடைய அதாபை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக பர்சஹுடைய வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கெட்டதாகவும் அமையும். அவன் நல்ல பல அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளை பெறுவானேயானால் அது அவனுக்கு ஒரு விமோசனம் தரக்கூடிய வெளிச்ச வீடாகவும் அந்த மன்னரை அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கபருடைய வாழ்க்கை தானே என்று ஏனோ தானோ என்று அலட்சியமாக இருக்க முடியாது. மனிதனுக்கு கபருலே விமோசனம் கிடைத்துவிட்டால் அவனுடைய மஹ்ஷர் அவனுக்கு வெற்றியளிக்க கூடியதாக இருக்கும். சிராத் மின்னல் வேகத்திலே கடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் நாளை எங்களுடைய கைகளிலே தருகின்ற எங்களுடைய பெறுபேறு வலக்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இதற்கு மாற்றமாக கபரிலே அவனுக்கு நெருக்குதல்கள் இருக்கின்றது என்றால், கபரிலே பல அதாபுகள் நடைபெறுகின்றது என்றால், மஹ்ஷர் மைதானம் இவனுக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு மைதானமாக, சிராத்தை கடக்க முடியாத ஒரு பாவியாக இடது கையிலே அவனுடைய பட்டோலை கிடக்கின்ற ஒரு அபாக்கியசாலியாக ஒரு துர்ப்பாக்கியசாலியாக கொடிய நரகத்தை சென்றடைவான் என்பதனை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மதீனத்துடைய மத்தியில் நடைபெற்ற ஒரு முக்கியமான யுத்தம் தான் ஹந்தக்குடைய யுத்தம். இது முஸ்லிம்களுக்கும் மக்கா காபிர்கள் குறைஷிகளுக்கும் இடையிலே நடைபெறுவதற்காக சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபியவர்கள் மஷூரா செய்கின்ற நேரத்தில் சல்மானுல் ஃபாரிசி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, எங்கள் ஊரிலே ஒரு வளமை இருக்கிறது. ஆழமான அகலமான குழிகளை வெட்டினால் எதிரி படைகள் எங்களுடைய எல்லைக்குள் வர முடியாமல் தடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு காத்திரமான ஆலோசனையை சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் அதனை சரியாக ஏற்றுக்கொண்டார்கள். அனைத்து சஹாபாக்களும் கடுமையான உஷ்ணம் வெப்பம் நிறைந்த காலம் அது. அத்தனை சஹாபாக்களும் பாரிய தியாகத்தோடு பசியோடு பட்டினியோடு ஆழமான குழிகளை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சக்திக்கு மீறி மேலாக ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹந்தக் குழி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் நடைபெறாமலேயே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பாரிய வெற்றியை கொடுத்தான். முஸ்லிம்கள் தங்களுடைய இல்லங்களில் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து தன் தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள், என் அருமை தோழர்களே, என்னுடைய நெருங்கிய தோழர் ஸஅத் காணவில்லையே, எங்கே என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, கந்தக் குழி தோண்டியதனால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள், எழுந்து நடந்து வர முடியவில்லை. அவர்களுடைய வீடோ மதீனத்துடைய எல்லையிலே இருக்கிறது. நபியே நாயகமே சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருடைய வீட்டுக்கு சென்றார்கள், சுகம் விசாரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்திலே இந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, இந்த சஹதை எந்த நேரமும் பார்க்க வேண்டும் போல் என் மனம் விரும்புகிறது. இவர்களுடைய வீடோ மதீனாவுடைய எல்லையில் இருக்கிறது. எனக்கு சென்று வருவதற்கு சிரமமாக இருக்கிறது. மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் ஒரு சிறிய கொட்டில் ஒன்றை கட்டி கொடுங்கள், அங்கே சஹது வந்து இருப்பார். எந்த நேரத்திலும் நான் இவரை பார்க்க வேண்டும், சுகம் விசாரிக்க வேண்டும். சஹாபாக்கள் அவசரமாக கொட்டில் ஒன்றை கட்டினார்கள். அங்கே கொண்டு வந்து சஹத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். வளமையை போல நபி அவர்கள் ஐஷாவை முடித்துவிட்டு ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சேமநலம் விசாரிப்பதற்காக செல்லுகிறார்கள். நிலைமை கொஞ்சம் மோசம்தான். பீடித்திருக்கின்ற நோய் வலி நேரத்திற்கு நேரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரை பார்த்தார்கள், நெற்றியிலே முத்தமிட்டு சொன்னார்கள், லா பஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ். என் அருமை தோழரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். உங்களுக்கு பீடித்திருக்கின்ற நோயோ இலகுவானதுதான். அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவான் என்று சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிய நபி அவர்கள் தன்னில்லம் வந்து விட்டார்கள். நடுநிசை நேரம் வளமையாக குர்ஆனுடைய வகியை சுமந்து வருகின்ற ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்று ஒரு ஜனாசா செய்தியை கொண்டு வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், நபியே, வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் கவலைப்படுகின்ற அளவுக்கு ஒருவர் இந்த பூமியிலே வபாத்தாகி விட்டாரே நபியே நபியே என்று ஜனாதா செய்தியை சொல்லிவிட்டு செல்லுகிறார்கள். திடுக்கிட்டு கண் விழித்த நபி அவர்கள் நேராக தன்னுடைய தோழர் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள், துணியினால் பிடவையினால் முகத்தை மூடப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் திறந்து பார்க்கிறார்கள், ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி காட்சி தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு கண்களும் கண்ணீரை வடிக்கிறது. சஹதுடைய தலையை தடாவினார்கள். தடவிவிட்டு மறுநாள் காலை ஆக வேண்டிய கடமைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் பஜருக்கு பிறகு குளிப்பாட்டினார்கள், கஃனிட்டார்கள், சந்தூக்கில் வைக்கிறார்கள். தொழுவிப்பதற்காக சுமந்து வருவதற்காக சந்தூக்கை சில சஹாபாக்கள் தங்கள் தோல் புஜத்தின் மீது சுமக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சந்தூக்கில் ஜனாசா இருந்தால் இருக்க வேண்டிய பாரம் வலு இல்லாமல் அந்த சந்தூக் மிகவும் இலகுவாக தள்ளம் பாடிக்கொண்டே வருகிறது. இதனை உணர்ந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஹல் பக்கிய ஸஅதுன் அம்லா, நபியே நாயகமே, இந்த சந்தூக்கில் ஸஅதுடைய ஜனாசா இருக்கிறதா இல்லையா? நமக்கு சந்தேகமாக இருக்கிறது, பாரம் இல்லை, ஏன் அவ்வளவு இலகுவாக இருக்கிறது? நபி அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. நேராக சென்று மஸ்ஜிதின் நபவியிலே ஜனாசா தொழுகையை தொழுவித்து விட்டு சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, இந்த ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவுடைய செய்தியை கேட்டு அருஷே நடுங்கிய செய்தி உங்களுக்கு தெரியுமா? வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் கவலைப்படுவதாக ஜிப்ரீல் சொன்னாரே, இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த சஹதுடைய ஜனாதா சுமந்த சந்தூக்கை நீங்க சில மக்கள் சுமந்து வந்தீர்கள், ஆனால் அல்லாஹுடைய 70,000 ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இந்த சஹதுடைய ஜனாசாவை சுமந்து வந்தார்களே, அதனால் தான் உங்களுக்கு அந்த பாரம் தெரியவில்லை என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த 70,000 அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் இந்த ஜனாசா தொழுகையிலும் கலந்து கொண்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை, ஒரு மாண்பை, மகத்துவத்தை அல்லாஹ் இந்த பூமியில் இந்த சஹதுக்குத்தான் கொடுத்திருக்கிறான் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமை நல்லடக்கம். அங்கே எடுத்து செல்லுகிறார்கள், ஜனாதா உள்ளே வைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென சுபஹானல்லாஹ் என்று உரத்த குரலில் சொன்னார்கள். சற்று நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று இந்த வார்த்தையும் சொன்னார்கள். பல ஜனாதாக்களில் கலந்து கொண்ட நபி அவர்கள் சுபஹானல்லாஹ் என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் கூறியது கிடையாது. ஜனாதா கடமைகள் முடிவுற்றதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரை அணுகி கேட்கிறார்கள், நபியே நாயகமே, சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் தான் என்ன, எதற்காக சொன்னீர்கள்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்ற சஹதை கபருக்குள்ளே வைக்கின்ற நேரத்தில் கபருடைய இரண்டு பக்கங்களும் அவர்களை நெருக்குவதற்கு முயற்சித்தது. இந்த காட்சி என்னுடைய கண்ணுக்கு தெரிபட்டது. அதனால் சுபஹானல்லாஹ் என்று சொன்னேன். அந்த வார்த்தையை செவிமடுத்த அல்லாஹ் கபருடைய நெருக்கத்திலிருந்து சஹதை பாதுகாத்து, சஹதுடைய ஜனாதாவை அல்லாஹ் பாதுகாத்தான். நெருக்கத்திலிருந்து கபரை அல்லாஹ் விசாலமாக்கினான். அதற்காக நன்றிக்காக, சுக்கூருக்காக அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் நான் அல்லாஹுவை சுக்கூர் செய்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய இரண்டு கரங்களையும் கைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து காட்டி சொன்னார்கள். இப்படித்தான் கபருடைய நெருக்கம் ஒரு மனிதனை நெருக்கும். எனவே உங்களில் ஒருவர் தொழுகைக்காக தக்பீர் கட்டினால் அத்தஹியாத்து ஓதி முடித்ததற்கு பிறகு உடனே சலாம் கொடுத்து விடாதீர்கள். அத்தஹியாத்து ஓதி முடித்ததற்கு பிறகு இன்னக ஹமீதும் மஜீத் என்று சொல்லிவிட்டால் நம்மில் பல பேர் சலாம் கொடுத்து விடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சலாம் கொடுக்க மாட்டார்கள். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ், ஜஹன்னம் நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. வமின் அஸாபில் கபர், கபருடைய அஸாப் நெருக்கம் கஷ்டங்களிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. வஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற குழப்பங்கள், வாழ்க்கைக்கு பிறகு மௌத்தானதுக்கு பிறகு ஏற்படுகின்ற பித்னாக்களில் இருந்தும். மர்மையுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்றான தஜ்ஜாலுடைய கஷ்டங்களிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில் கபருடைய அஸாபை விட்டும் பாதுகாப்பு தேடாமல் சலாம் கொடுக்கவே மாட்டார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய கால நேரங்கள் அவசரமாக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய குடும்பத்தை பற்றி, எங்கள் உலகத்துடைய விவகாரங்களை பற்றி சிந்திக்கின்ற அளவுக்கு பர்சகுடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி நம்மில் யார் சிந்தித்தது? எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆழமாக சிந்திப்போம். கபருடைய வாழ்க்கை நினைத்து கவலைப்படுவது மட்டுமல்ல, அச்சமடைய வேண்டும், பயப்பட வேண்டும். இதற்காக நல்ல பல அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ், எங்கள் குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு நோய் சுகத்தை கொடுத்தல்வாயாக. நாங்கள் மரணிக்கின்ற நேரத்தில் கலிமா ஷஹாதாவோடு உன்னை சந்திக்கக்கூடிய சீதேவித்தனமான மௌத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. கபருடைய அதாபை விட்டு நம் அனைவர்களை நீ பாதுகாத்தல்வாயாக. ஜஹன்னத்தை விட்டு நம் அனைவர்களை நீ பாதுகாத்தல்வாயாக. உலகத்திலே வாழ்ந்து மௌத்தாகின்ற வரைக்கும் உனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய சாலிஹான அமல்களில் ஈடுபடக்கூடிய நல்ல மக்களாக நம்மை நீ கபூல் செய்வாயாக. And alhamdulillah rabbil alameen.
For more lectures, visit slhub.com.